ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
அல்லால் நிழல் மேய கரை சேர் கண்ட இமயோர் தொழுது ஏத்தய வில்லால் அரண் மூன்றும் வெந்து விழைய நல்லான் நம்மை யாழ்வான் நல்ல நகரானே. தக்கன் பெருவழ்விதன்னில் அமரரை துக்கம் பல செய்து சுடற்பொற்சடை கொக்கில் இறகோடு குளிர் பிறை சூடு நக்கன் நம்மை யாழ்வான் நல்ல நகரானே. அந்தி மதியோடும் அறவச்சடை தாழே முந்தி அனல் ஏந்தி முது காட்டு எரியடி சிந்தித்து எழவல்லார் தீராவினை தீர்க்கும் நந்தி நம்மை யாழ்வான் நல்ல நகரானே. நம்மை யாழ்வான் தீராவினை தீர்க்கும் நந்தி நம்மை ஆழ்வான் சிந்தித்து எழவல்லார் தீராவினை தீர்க்கும் நந்தி நம்மை யாழ்வான் நல்ல நகரானே. கோனேரி ராஜபுரம் என்று தற்போது வழங்கும் திரு நல்லம் என்ற பாடல் பெற்ற தலத்தை இன்றைய ஆலய தரிசனமாக மேற்கொள்கிறோம். இத்தலம் ஆடுதுறைக்கு தென்கிழக்கில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆடுதுறையிலிருந்து வடமட்டம் செல்லும் பேருந்துகளும் கும்பகோணத்திலிருந்து வடமட்டம் செல்லும் பேருந்துகளும் இத்தலத்தின் வழியாக செல்கின்றன. கும்பகோணம் காரைக்கால் வழியில் செல்பவர்கள் எஸ்புதூரில் இறங்கி 4 கிலோமீட்டர் தென்கிழக்கில் செல்ல வேண்டும். காவிரி தென்கரை தலங்களுள் இது 34வது திருத்தலம். இதனுடைய பழம் பெயராக திருநல்லம் என்பது தேவாரத்திலும் காணக்கூடிய பெயர். இதற்கு ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் பாடியருடைய 2 திருப்பதியங்கள் உள்ளன. சோழ பேரரசியாக விளங்கிய செம்பியன் மாதேவியாரினுடைய திருப்பணிகளை பெற்ற அற்புதமான திருக்கோயில். இது மேற்கு நோக்கிய ஆலயம். கோயிலுக்கு எதிரில் சக்தி தீர்த்தம் இருக்கிறது. தலவிருஷமாகிய அரச மரம் திருக்குளத்தின் அருகில் இருக்கிறது. கட்டை கோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றால் வெளிப்பிரகாரத்தையும் அதன் அருகில் இருபுறங்களிலும் கிழக்கு நோக்கியவாறு விநாயகர் முருகனுடைய திருச்சன்னிதிகளையும் காண்கிறோம். வடக்கு பிரகாரத்தில் அம்பிகையினுடைய கோயில் ஒரு பிரகாரத்துடன் கிழக்கு நோக்கியவாறு விளங்குகின்றது. இதனை அடுத்து வைத்தீஸ்வரருடைய சன்னதி மேற்கு நோக்கியவாறு காணப்படுகிறது. புரூரூவ மன்னனுடைய குஷ்டநோய் தீர்த்தமூர்த்தி இவர். இங்கு எதிரில் நந்தி இல்லாததால் இங்கு ஜபம் செய்தால் ஒன்றுக்கு பல மடங்கு ஜப பலன் பெறுவார்கள் என்று வழங்கப்படுகிறது. வெளிப்பிரகாரத்தை வலம் வந்தவுடன் ஆலயத்திற்குள் நுழைகிறோம். நுழைவாயிலில் பெரிய மண்டபம் காணப்படுகிறது. இது கருங்கல்லான ஒரு திருப்பணி. அழகிய சிற்பங்கள், சித்திரங்கள் ஆகியவற்றை இங்கு காண்கிறோம். விநாயகர், கொடிமரம், நந்தி பலிபீடங்களையும் இங்கு காணலாம். இதற்கு அடுத்த வாயில் மூன்று நிலைகளோடு கூடிய ராஜகோபுரத்தோடு காட்சியளிக்கிறது. இரண்டாம் வாயிலை தாண்டி உள்ளே செல்லும் பொழுது மகாமண்டபம், கன்னிமூலை கணபதி ஆகியவற்றை தரிசிக்கிறோம். மகாமண்டபத்தில் நடராஜமூர்த்தியினுடைய சபை விளங்குகிறது. இந்த மூர்த்தி மிகவும் கம்பீரமாகவும் உயரமாகவும் விளங்குகின்றார். இவருக்கு அருகில் கிழக்கு நோக்கியவாறு முருகப்பெருமான், கஜலட்சுமி ஆகியோருடைய சன்னதிகளை காண்கிறோம். முதல் பிரகாரத்தில் பைரவர், சூரியன் ஆகிய மூர்த்திகளையும் பல சிவலிங்கங்களையும் தரிசிக்கிறோம். சண்டேச நாயனாருடைய சன்னதியும் இருக்கிறது. சோழகால அழகிய பெரிய விமானம் சுவாமி விமானமாக திகழ்கிறது. கர்ப்பகிரக கோஷ்டங்களில் வடக்கில் ரிஷவாரூடர், துர்கை, பிக்ஷாடனர், பிரம்மா ஆகியோருடைய திருவுருவங்களை காண்கிறோம். கிழக்கில் லிங்கோத்பவமூர்த்தியினுடைய திருவுருவம் காணப்படுகிறது. இரண்டு புறங்களிலும் திருமாலும் பிரம்மரும் விளங்குகின்றார்கள். தெற்கில் தட்சிணாமூர்த்தியும் நடராஜ பெருமானும் விநாயகரும் அகஸ்தியரும் காட்சியளிக்கிறார்கள். செம்பியன் மாதேவி தனது கணவர் கண்டராயத்திரோடு இருக்கும் ஒரு சிற்பத்தை நாம் இங்கு காண்கிறோம். அதில் கண்டராயத்தர் சிவலிங்கமூர்த்தியை வழிபடும் நிலையில் இந்த சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வலம் வந்து உள்வாயிலை கடந்து அர்த்த மண்டபத்தை அடைகிறோம். சுவாமி சன்னதியின் இருபுறங்களிலும் சோழகாலத்த துவாரபாலகர்களை தரிசிக்கிறோம். இங்கு மிக அழகிய திருவுருவத்தோடு உமாமகேஸ்வரர் என்ற திருப்பெயரோடு சுவாமி காட்சியளிக்கிறார். சிவலிங்கமூர்த்தியினுடைய பானம் பெரியது. இங்கு இந்த சன்னதியினுடைய சிறப்போடு அந்த மூர்த்தியினுடைய சிறப்பையும் இந்த தலத்தினுடைய பெருமையையும் சேர்த்து பாடிய பாடல்களில் ஒரு சிலவற்றை பெருமானிடம் விண்ணப்பிக்கிறோம். அதில் திருநாவுக்கர் சுவாமிகள் பல உபதேசங்களை இங்கு நமக்கு இந்த பதிகத்தில் அமைத்து தருகின்றார். வாழ்க்கையினுடைய நிலையாமையும் அது இமைக்கும் அளவு கூட இவ்வுடலில் இராது அற்பமாக இருப்பதையும் நமக்கு நல்லது நல்லம் அடைவது ஒன்றே என்பதையும் அந்த பெருமானை பரவுங்கள் பணிமின்கள் பணிவாரோடு விரவிமின்கள் விரவாரை விடுமினே என்ற உபதேசத்தையும் இங்கு நமக்கு செய்கின்றார். ஆகவே தேவையற்ற செயல்களில் நம் காலத்தை போக்கி அதனால் ஏற்படும் பயன் ஒன்றும் இல்லை. பயனில்லை பாவிகாள் அணுக வேண்டியது என்ன என்று கேட்டால் அணுக வேண்டில் அறம் நெறியாவது என்று அந்த உபதேசம் இந்த பதிகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய துக்கங்களை எல்லாம் தீர்க்கும் வகைகளை எல்லாம் சொல்கின்றார் அப்பெருமான். வீணாக பேசி பொழுதை கழிக்காமல் துக்கம் தீர்வதற்கான வழி சொல்கின்றேன் கேளுங்கள். நமக்கு நல்லது நல்லம் அடைவது ஒன்றே என்று இந்த பெருமானுடைய கடலை சொன்னவுடனேயே துயர் தீரும் என்று நல்லத்தான் நம்மை யாழுடையான் கடல் சொல்லத்தான் வல்லிரேல் துயர் தீருமே என்று சொல்லி நமக்கு வந்த நம்மை வெல்ல வந்த வினைப்பகை வீடும் என்பதையும் சொல்கின்றார் இந்த பதிகத்தில். அவரை வினைக்கடலை நீந்துவதற்காக ஒரு தோழியாக இந்த திருப்பதிகம் அமைகிறது என்பதையும் நாம் மனதில் கொள்ளலாம். இந்த வினைக்கடலை நீங்கி நாம் செம்மையாக இருக்க வேண்டும் என்றால் சிவகதி சேர வேண்டும் என்றால் அப்பர் பெருமான் சொல்லியவாறு மலர் தூவி தொழ வேண்டும். இதைத்தான் அவரும் இந்த பதிகத்தில் அருள் செய்திருக்கின்றார். ஆகவே காலமான கழிவதன் முன்னமே ஏழுமாறு வணங்கி நின்று ஏத்துமின் என்று உபதேசிக்கின்றார் இந்த பதிகத்தில். அப்படி நல்ல நல்லம் என்னும் பெயர் நாவினால் சொல்ல வல்லவர் தூணெறி சேர்வரே என்று நிறைவாக சொல்லியவாறு நாமும் நமக்கு நல்லது நல்லம் அடைவது என்று அந்த தேவார பாடலில் சொல்ல உபதேசத்தையும் ஏற்று அந்த பெருமானுடைய பெயரையும் நாளும் நவின்றால் நமக்கும் சிவகதி கிடைக்கும் என்பது திருணமாக சொல்லப்படுகின்றது. கொல்லத்தான் நமனார் தமர் வந்த கால் இல்லத்தார் செய்யலாவது என் ஏழைகள் நல்லத்தான் நம்மை கழல் சொல்லத்தான் வல்லிரேயேல் துயர் தீருமே. பொக்கம் பேசி பொழுது கழியாதே துக்கம் தீர்வகை சொல்லுவன் கண்ணினோ தக்கன் வேள்வி தகர்த்த தழல் வள்ளல் நக்கன் சேர் நல்லம் நண்ணுதல் நன்மையே பிடிகொள்வார் குழல் பேதையர் காதலால் பணிகள் மீதி பயனில்லை பாவிகாள் அணுக வேண்டில் அறம் நெறியாவது நடுக நாதன் நகர் திருநல்லமே. தமக்கு நல்லது தம் உயிர் போயினால் இமைக்கும் போதும் இராது இக்குறம்பைதான் உமைக்கு நல்லவன் தான் உறையும் பதி. நமக்கு நல்லது நல்லம் அடைவதேயே உரை தளர்ந்து உடலார் நடுங்க முன்னம் நரே விடை உடையான் இடம் நல்லமே பரவுமில் நல்லமே பரவுமில் பணிமில் பணிவாரோடேயேவிரவுமில் விரவாரை விடுமினேயே. அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டினும் வல்லவாறு சிவாய நம. நல்லம் மேவிய நாதல் நடி தொழ வெல்ல வந்த வினை பகை விடுமேயே. மாதராரொடு மக்களும் சுற்றம் வேதமாகி பிரிவதன் முன்னமே நாதன் மேவிய நல்லவோ நகர்தொழ போதுமின் எழுமின் புகழாகுமே. வெம்மையான வெனிக்கடல் நீங்கி நீர் செம்மையாய சிவகதி சேரலாம். சும்மையார் மலர் தூவி தொழுமினோ நம்மையால் உடையான் இடம் நல்ல நேயே. காலமான கழிவதன் முன்னே ஏழுமாறு வணங்கி நின்று ஏத்துமில் மாலும் மாமலரானுடும் மாமரை நாளும் வல்லவர்கோன் இடம் நல்ல நேயே நல்ல நேயே. மல்லை மல்கிய தோழரக்கன் வலி ஒல்லையில் ஒழித்தான் உறையும் பதி. நல்ல நல்லம் எல்லும் பெயர் நவினால் சொல்ல வல்லவர் தூரெறி சேர்வரே. இந்த தலத்திற்கு வடமொழியில் புராணம் ஒன்று இருக்கிறது. இதன்படி திருமாலுடைய ஆணையால் பூமாதேவி இங்கு வந்து இத்திருக்கோயிலை கட்டினாள் என்று அந்த வரலாறு கூறுவதை காண்கிறோம். இந்த ஸ்தலம் பூமீஸ்வரம் என்றும் வழங்கப்படுகிறது. புரூரவ சென்ற மன்னன் இங்கு வந்து தனக்கு வந்த குஷ்டநோய் நீர் தீர்ந்து இந்த பெருமானுடைய விமானத்தை பொன் வேய்ந்து அழகுறுத்தினான் என்றும் தலபுராணம் சொல்கிறது. வைகாசி விசாகம் தோறும் திருவிழா நடத்த ஏற்பாடுகளும் இவன் செய்திருக்கிறான் என்று புராணம் சொல்கிறது. அரச மரத்தை செலவிருஷமாக கொண்ட மூன்று சிறந்த தலங்களுள் ஒன்று காசி, இரண்டாவது திருவாவூர்துறை, மூன்றாவது திருநல்லம் எனக்கூடிய கோனேரிராஜபுரம். இந்த திருக்குளத்தில் நீராடி இறைவனை வழிபட்டு இந்த ஸ்தலவிருட்சத்தை வலம் பெறுவர்கள் மக்கட்பேறு முதலிய எல்லா நலன்களையும் பெறுவார்கள். திக்பாலகர்கள் பூஜை செய்த ஸ்தலங்கள் பல இந்த ஸ்தலத்திற்கு அண்மையில் உள்ளன. அவையாவன நாகம்பாடி என்ற ஊரில் இந்திரனும், வன்னியூரில் அக்னியும், கருவிலியில் யமனும், வயலூரில் மிருத்தியும், சிவனாரகரத்தில் வருணனும், அகலங்கண்ணில் வாயுவும், புதூரில் குபேரனும், நல்லாவூரில் ஈசானனும் ஆகிய அஷ்டதிக்பாலகர்கள் இந்த எட்டு தலங்களிலும் பூஜை செய்திருக்கிறார்கள். பிரம்ம விஷ்ணுக்கள் பூஜித்த வைகளும் விஷ்ணு பூஜித்த திருவிழிமேளையும் இந்த தலத்திற்கு அருகில் உள்ள முக்கியமான திருத்தலங்கள். இறைவனுக்கு உமாமகேஸ்வரர் என்று ஒரு பெயர், பூமாதேவி பூஜித்ததால் பூமிநாதர் என்றும் மற்றொரு பெயர், கல்வெட்டுக்கள் இவரை நல்லம் உடையார் என்று கூறுகின்றன, அம்பிகை மங்களநாயகி எனப்படுகின்றாள், சக்தி தீர்த்தம் இது கங்கைக்கு சமமானது என்று சொல்வார்கள், சலவிருஷம் அரசமரம். இந்த திருக்கோயிலை மதுராந்தக தேவனாகிய உத்தம சோழன் என்பவனுடைய தாயும் கண்டராயத்த சோழனுடைய மனைவியுமாகிய செம்பியன்மாதேவி கருங்கல் திருப்பணியாக கட்டினாள் என்று வரலாறு கூறுகின்றது. செம்பியன்மாதேவி மிகச் சிறந்த சிவபக்தியாக விளங்கியவர். தன் கணவராகிய கண்டராயத்த சோழர் காலம் சென்றபின் அவருடைய நினைவாக இந்த தலத்தில் கண்டராதித்தம் என்ற பெயரில் இந்த திருக்கோயிலை கட்டளையாக புதுப்பித்து கட்டியுள்ளார். இந்த செய்தி கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு மானியமாக அரசர்கள் வழங்கிய நிபந்தனைகளையும் அந்த கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. செம்பியன் மாதேவியின் பிறந்த நாளாகிய திருநாளும் மார்கழி திருவாதிரையும் வைகாசி விசாகமும் இந்த திருக்கோயிலில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பெற்றன. திருவிழா காலங்களில் அந்தணர்களுக்கும் ஏனைய அடியார்களுக்கும் உணவிடப்பட்டது, சந்தனம் அரைப்பார்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது, திருவிழா காலங்களில் வாகனம் தூக்குவோர்கள், பூப்பறிப்பவர்கள், மாலை தொடுப்பவர்கள், மெழுகுவோர்கள், பாடுபவர்கள், அந்தணர்கள், கணக்கர்கள், தச்சர்கள், கொல்லர்கள் ஆகியோருக்கும் ஊதியங்கள் வழங்கப்பெற்றன. கோவிலை பழுதுபார்க்கும் செலவு, அபிஷேக செலவு ஆகியவற்றிற்காக தனியாக நிபந்தனைகள் விடப்பட்டன என்பதையெல்லாம் இந்த கல்வெட்டுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆகவே சோழ கால ஆலயமாகி இந்த திருநல்லத்தை சிறந்த முறையில் சோழ அரச பரம்பரையினர் பரிபாலித்தார்கள் என்பதை இந்த கல்வெட்டுகளின் மூலம் நாம் அறிகின்றோம். நமக்கு நல்லது நல்லம் அடைவதே என்று கூறியபடி நாமும் நல்லத்தை அடைந்து நலனை எல்லாம் பொருவமாக. திருச்சிட்டம்பலம்.